வணக்கம் டாக்டர் ஸ்ரீ பவானந்த ராஜா.
வணக்கம்.
உங்களை எமது மெல்பர்ன் கலையகத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி டாக்டர். நீங்கள் யாழ்ப்போதன வைத்தியசாலையின் பிரதி அல்லது துணை பணிப்பாளராக கடமையாற்றுகின்றீர்கள் என்று அறிவோம். அதை தாண்டி உங்களது பின்னணி பற்றி எங்களது ஆஸ்திரேலிய நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா?
எனது சொந்த இடம் பன்னாலை தெல்லிப்பளை. நான் அங்கிருந்தும் ஆரம்ப கல்லூரியே பன்னாலை சேர் கணச வித்தியாசாலையிலும் பின் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியும் கல்வி கற்றேன். அதன் பின்பு முன்பு மூளால் இயங்கிய வட இலங்கை தனியார் மருத்துவக் கல்லூரியில் எனது மருத்துவக் கல்லூரியை ஆரம்பித்தேன். ஆரம்பித்தாலும் ஏற்பட்ட சில தடங்கள் காரணமாக சுமார் அந்த கல்லூரியில் தொடர்ந்து கல்வி கற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நேரம் நமக்கு அரசாங்கத்தினால் ராகமையில் உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரியில் நமது பரீட்சைகள் நடத்தப்பட்டு அங்கு சித்தியதிய அனைவரையும் யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் இணைந்து நான் கல்வியை கற்றிருந்தேன். வைத்தியர்களாக வெளியேறிய பின் சுமார் 8 வருட காலம், அதாவது அந்த போர் சூழல் நிகழ்ந்த காலத்தில் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் வைத்தியராக நான் வேலை செய்திருக்கின்றேன். அதன் பின்பு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வைத்திய பட்ட பின்படிப்பு நிறுவனத்தில் மருத்துவ நிர்வாகத்தில் எம்எஸ்சி கற்க நெருக்கி தெரிவு செய்யப்பட்டு அங்கு நான் எனது கல்வியை மேற்கொண்டு அதன் பின்பாக போர் முடிந்த இடத்தில் ஏற்பட்ட வன்னியிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்து வந்த நேரத்தில் செட்டிக்குளம் பகுதியில் உள்ள மக்கள் தங்க வைக்கப்பட்ட முகாம்களுக்கு மருத்துவ கோஆர்டினேட்டர், அதாவது ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தேன். அதன் பின்பு யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் பணிப்பாளராக சுகாதார அமைச்சர் நியமிக்கப்பட்டிருந்தேன். தொடர்ந்து பிரதி பணிப்பாளராகவும் தற்பொழுது கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன்.
மூளாய் தனியார் மருத்துவக் கல்லூரி பற்றி குறிப்பிட்டீர்கள், சில தடங்கல்கள் ஏற்பட்டதாக சொன்னீர்கள். அதே பிரச்சனை தான் இப்போது திரும்பவும் சைட்டம் என்ற ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்கின்றது. தனியார் கல்லூரியில் ஆரம்ப கல்வியை நீங்கள் தொடங்கினவர் என்ற வகையில் தனியார் மருத்துவக் கல்லூரி குறித்த உங்களது நிலைப்பாடு என்ன? அதை ஆதரிக்கிறீர்களா அல்லது அது கூடாது என்று நினைக்கிறீர்களா?
மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரையில் உண்மையில் இருக்க வேண்டிய இந்த தராதரம் தான் முக்கியமானது. எனவே அந்த தராதரத்தை நிறைவு செய்கின்ற எந்த ஒரு கல்லூரியும் மருத்துவ பட்டத்தையும் மருத்துவக் கல்லூரியும் வழங்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கென்று தான் நான் நினைக்கின்றேன்.
சைட்டமுக்கு அந்த தகுதி இருக்கிறதா இல்லையா?
சைட்டத்தை பொறுத்தவரை அங்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அந்த தகுதி இருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
அப்படி என்றால் அதை ஆதரிக்கிறீர்கள்.
இலங்கையை பொறுத்தவரை வைத்தியர்களுக்கு தேவையான ஒரு தேவை இருக்கின்றது. உதாரணமாக எமது வைத்திய யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை அநேக வைத்தியசாலைகள் வைத்தியர்கள் இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உதாரணமாக நெடுங்குதீவு, நயினாதீவு, புங்குடுதீவு, வரணி போன்ற இடங்களெல்லாம் வைத்தியர்களே இல்லாமல் வைத்தியசாலைகள் மிகவும் சிரமத்தின் மத்தியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே இப்படியாக வருகின்ற வைத்தியர்கள் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு இது ஒரு சாதகமாக அமையலாம் என்றே நான் கருதுகிறேன்.
ஆனால் இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்கிறார்கள் இல்லையா? அதாவது பணிப்புறக்கணிப்பு யாழ் போதனா வைத்தியசாலையிலும் மருத்துவர்கள் செய்கிறார்கள், நீங்கள் நிர்வாக பிரிவில் இருக்கின்றீர்கள். ஒரு நிர்வாகம் ஆதரிக்கின்ற ஒரு சூழலில் மருத்துவர்கள் எதிர்க்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது, இது ஒன்று கொண்டு முரண்படுகிறது இல்லையா?
நிர்வாகத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் வைத்தியசாலை நிர்வாகத்தை தான் நாங்கள் பார்க்கிறோமே இல்லையா? அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துக்கு நாங்கள் ஆதரவாகவும் இல்லை, அவர்களின் ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் ஆதரிப்பதும் இல்லை.
சரி, போர் காலத்திலும் நீங்கள் பணிபுரிந்ததாக சொன்னீர்கள். போர்க்காலத்தில் வந்து யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் நிலைமை அதுவறையாக இருந்தது. போருக்கு பின்னராக இப்போது என்னென்ன முக்கியமான பிரச்சனைகளை அல்லது என்னென்ன முக்கியமான நோய் தாக்கங்கள் அங்கே அதிகமாக காணப்படுகின்றது?
யாழ் போதனா வைத்தியசாலையை பொறுத்தவரையில் அது ஒன்றேதான், வட மாகாணத்தில் இயங்கி வருகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை. அத்துடன் அது வந்து மத்திய அரசாங்கத்தின் நிர்வாகத்தின் கீழ் வருகின்ற வட மாகாணத்தில் இயங்குகின்ற ஒரே ஒரு வைத்தியசாலை. அந்த வைத்தியசாலை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், போர்க்கால சூழ்நிலையின் பொழுது அநேகமான மக்களுக்கு உதவி செய்தது. இருப்பினும் அந்த வைத்தியசாலை கூட 2 தடவைகள் இடம்பெயர வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்படியாக எல்லாமே கஷ்டத்தில் இயங்கி வந்த வைத்தியசாலை இப்பொழுது தற்சமயம் படிப்படியாக வந்து மிக முன்னேற்றமான ஒரு சேவையை வழங்கி கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உதாரணமாக எங்களோட வைத்தியசாலை 1250 கட்டில்கள் கொண்ட ஒரு பெரிய வைத்திய போதனா வைத்தியசாலை. சுமார் இப்பொழுது வைத்திய நிபுணர்கள் 75 பேர் வரை அங்கு கடமையாற்றுகின்றார்கள். வைத்தியர்களும் ஒரு 300 பேர் வரை அங்கு கடமையாற்றுகின்றார்கள். நோய் தாக்கங்களை பொறுத்தவரை தொற்றா நோய்களின் தாக்கம் தான் இன்று உலகளா ரீதியில் கூடிக்கொண்டு வருவதை நாங்கள் கவனிக்கக்கூடிய இருக்கிறது. அந்த வகையில் யாழ்ப்பாணமும் விதிவிலக்கல்ல, தொடர்ந்தும் அந்த தொற்றா நோய்களின் தாக்கங்கள் அங்கு அதிகரிப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது.
இப்ப ஒரு நோய் தாக்கம் ஏற்பட்ட பின்னர் அதற்கான சிகிச்சைகளை உங்களது வைத்தியசாலையில் வழங்குகின்றீர்கள், ஆனால் ப்ரிவென்ஷன் அதை வர முதல் தடுப்பதற்கான என்ன நடவடிக்கைகள் அங்கே மேற்கொள்ளப்படுகின்றன?
ப்ரிவென்ஷன் சைட்டை பொறுத்தவரை அது வந்து முக்கியமாக அந்த வடமாகாண சபையின் கீழ் இயங்குகின்ற வைத்திய நிறுவனங்கள், அதாவது எம்ஓஹெச் டிவிஷன்ஸ் மற்றும் அதற்குரிய நிறுவனங்கள்தான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு வருகின்றன, அதில் முக்கிய பங்கெடுத்து வருகின்றன. இருந்தாலும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல் யாழ்ப்போதனா வைத்தியசாலை மக்களுக்கு இந்த நோய் பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த மட்டும் நமது பங்காக இருக்கின்றது.
யாழ் போதனா வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் நிறைய தென்னிலங்கையைச் சேர்ந்த அல்லது சிங்களத்தை முதன்மொழியாக கொண்ட மருத்துவர்கள் நிறைய பேர் பணிபுரிகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் உள்ள நோயாளிகளை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக சிங்களம் மற்றும் ஆங்கிலம் தெரியாத நோயாளிகள் அங்கே சிகிச்சைக்காக வரும் போது மொழி பிரச்சனை இருக்கிறது இல்லையா? வெளிநாடுகள் போன்று இன்டர்பிரிட்டிங் மொழிபெயர்ப்பு வசதிகள் அங்கே செய்து கொடுக்கப்படுவதில்லை. இப்படியான சூழலில் இந்த மொழி பிரச்சனையை எப்படி கையாளுகின்றீர்கள்?
மொழி பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் ஆங்கிலத்தில் தான் கல்வி கற்றிருக்கின்றார்கள். அத்துடன் அவர்களுக்கு கீழ் பணியாற்றுகின்ற வைத்தியர்கள் அநேகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவக்கூட சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மூலம் அவர்கள் முதல் ஆரம்பத்தில் ஒரு சிறிது காலத்துக்கு ஒரு மொழிபெயர்ப்பை கொடுத்தாலும் பிறகு அவர்கள் சாதாரணமாக தமிழில் உரையாடக்கூடியவர்களாக இருக்கின்றார். உதாரணமாக எமது வைத்தியர் யாழ் போதனா வைத்தியசாலையில் மருத்துவ கூடத்தில் பயின்ற அநேக வைத்தியர்கள் இன்று தென்னிலங்கையில் மாத்தறையிலும் சரி அம்மாந்தோட்டம் மொனராகலையில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த மொழி பிரச்சனை இருக்கலாம். எனவே மொழி பிரச்சனையை நாங்கள் ஒரு பெரிதாக அதில் எடுக்கக்கூடியதாக இல்லை.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளராக கடமையாற்றும் மருத்துவர் ஸ்ரீ பவானந்தராஜா அவர்கள். அடுத்த விடயத்துக்கு போனால் டாக்டர், யாழ் போதனா வைத்தியசாலைக்கான உதவிகள் உபகரணங்கள் எல்லாம் இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்றது இல்லையா? அவர்கள்தான் வழங்க வேண்டும். ஆனால் வெளிநாடுகளில் இருக்கின்ற பல அமைப்புகள், உதாரணமாக ஆஸ்திரேலியன் மெடிக்கல் எய்ட் ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆஸ்திரேலிய மருத்துவ உதவி நிதியம் உட்பட பல அமைப்புகள் உங்களுள்ள வைத்தியசாலைகளுக்கான உதவிகளை பல வழிகளிலும் வழங்கி வருகின்றார்கள். அது தவிர வெளிநாடுகளில் நிதி சேகரிப்புகளும் நடத்தப்படுகின்றன. ஆனால் உங்களுக்கான உதவிகளை அல்லது மேலதிக உதவிகளை இலங்கை அரசிடமிருந்து நீங்கள் கேட்காமல் ஏன் வெளிநாட்டு உதவிகளை எதிர்பார்க்கின்றீர்கள்?
எமது வைத்தியசாலையை பொறுத்தவரை வடமாகாணத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும், உதாரணமாக மன்னார், கிளிநொச்சி, பவனியா, முல்லைத்தீவு, யாழ்ப்பாண மாவட்ட மக்களுக்கு மேலதிகமாக நாங்கள் எமது கிழக்கு மாகாண மக்களுக்கு கூட எமது சேவையை விஸ்தரித்து கொண்டு தான் இருக்கின்றோம். உதாரணமாக அந்த இருதய கிசிக்சை நோய்க்குரிய அஞ்சியோகிராம் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் செய்வதில்லை. அதற்கெல்லாம் நாங்கள் ஒரு தினத்தை ஒதுக்கி கிழக்கு மாகாண மக்களுக்கு நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இலங்கை அரசாங்கத்தினால் எங்களுக்கு போதுமான அளவு வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த மேலதிகமான ஒரு சேவை செய்வி என்ற தேவைக்கு வெளிநாடுகளிலிருந்து நாங்கள் உதவிகளை எதிர்பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்த விட மேலதிகமான சில தேவைகளுக்காகவும் வெளிநாட்டு மக்களின் உதவியை நாங்கள் பேச எதிர்பார்க்கின்றோம்.
ஆனால் அங்கு உதவிகளை வழங்குகின்ற வெளிநாட்டு அமைப்புகள் அரசின் கீழ் இயங்குகின்ற வைத்தியசாலைகளுக்கு உதவாமல் தேவையில் இருக்கின்ற தனி நபர்கள் அல்லது குடும்பங்களை தேடி பிடித்து அவர்களுக்கு அந்த உதவிகளை செய்தால் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா?
ஒரு பொது அமைப்பினூடாக வழங்கும் பொழுது உதவிகள் வந்து சரியான ஒரு பயனாளிகளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே பொது அமைப்புகளுக்கூடாக வைத்தியசாலைக்கு வழங்குகின்ற உதவிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
சரி, இப்போது பார்க்க போனால் யாழ் போதனா வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர்களுக்கு எதிரான குரல்கள் அதிகரித்து வருகின்றன. அண்மையில் 7 பேர் கூடி ஒரு ஆர்ப்பாட்டத்தினை நடத்தியிருந்தார்கள். அது 7 பேராக இருந்தாலும் அந்த எதிர்ப்பு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று இல்லையா? அதைவிட சோசியல் மீடியா, சமூக ஊடகங்களில் யாழ் போதனா வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற மருத்துவர்கள் அஜாக்கிரதையாக இருக்கிறார்கள், அசமந்த போக்கை கடைபிடிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு அங்கிருக்கின்ற ஆளணி பற்றாக்குறை காரணமா அல்லது தனியார் மருத்துவத்துறை மீது அதிக ஈடுபாடு காட்டப்படுகின்றதா, என்ன காரணம்?
இது ஒரு சிக்கலான கேள்வியாக இருந்தாலும் எமது வைத்தியசாலையை பொறுத்தவரையில் சில ஆளணி பற்றாக்குறை உதாரணமாக தாதிய உத்தியோகர்கள் மிகவும் பற்றாக்குறையாக இருக்கின்றது. 1500 பேர் இருக்க வேண்டிய இடத்துல சுமார் 490 பேர் தாதிய உத்தியோகர்கள் தான் வேலை செய்கின்றார்கள். எனவே அவர்களும் ஓய்வு விளைச்சலின்றி வேலை செய்ய வேண்டி இருக்கின்றது. அவ்வளோ மருத்துவ சேவைகளை வழங்கி கொண்டிருந்தாலும் இடையிடையே சில பிரச்சனைகள் ஏற்படலாம், அதை நாங்கள் தவிர்க்க முடியாதான் ஆகிறது என்று.
அப்படி என்றால் தனியார் மருத்துவத்துறை இதில் எந்த பங்கும் வகிக்கவில்லை என்று சொல்கிறீர்களா?
தனியார் மருத்துவத்தில் உலகில் எங்கிருந்தாலும் தனியார் மருத்துவ சேவை இது நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. வசதியானவர்கள் தனியார் மருத்துவைக்கு செல்லத்தான் இருக்கின்றார்கள். எனவே மருத்துவர்களும் அங்கும் சேவையைத்தான் வழங்குகிறார்கள். அது தொடர்பில் மருத்துவர்களின் மனோநிலையைத்தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டி இருக்கின்றது.
சரி, அடுத்த ஒரு குற்றச்சாட்டு, யாழ் போதனா வைத்தியசாலையில் நிர்வாக சீர்கேடுகள் இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. குறிப்பாக கடந்த வருடம் தாதி நிர்மலா அவரது விவகாரத்தில் அவர்கள் ஒரு தாதியர் சங்கம் நிர்வாகத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த ஒரு நிலைமை, அல்லது அதன் பின்னராக இந்த கன்சல்டன்ஸ் அவர்களுக்கும் தற்போது இருக்கின்ற நிர்வாகத்துக்கும் இடையில் அவ்வளவாக உறவு சரியாக இல்லை என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. இதில் ஏதாவது உண்மை இருக்கின்றதா?
நிர்வாகத்தை பொறுத்தவரை நாங்கள் முன்பு சீர்கட்டிருந்த நிர்வாகத்தை நாங்கள் ஒரு நிலைக்கு கொண்டு வரும் பொழுது சில சில பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். அதற்காக தொழிற்சங்கத்துக்கும் தொடர்ந்து அவர்களின் குரல்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்காது. நாங்கள் நோயாளிகளுக்கு சேவை செய்ய வேண்டிய தேவை இருப்பதால் நாங்கள் நமது நிர்வாகத்தை செய்யக்க அதுக்கு எப்படியும் ஒரு எதிர்ப்பு வரத்தான் செய்யும். ஆனால் நாங்கள் நிர்வாகத்தை ஒழுங்காக எடுத்து முன்னெடுத்து செல்லத்தான் நாங்கள் நினைக்கின்றோம்.
முன்னர் சீர்கட்டிருந்தது என்றால் நீங்கள் முதலும் பணிப்பாளராக பிரதி பணிப்பாளராக எல்லாம் இருந்தீர்கள் இல்லையா? என்ன வகையில் சீர்கட்டு
முன்னர் இருந்த என்று நான் குறிப்பிட சில 10 வருடங்கள் அல்ல 15 வருடங்களுக்கு முன்பட்டிருந்தது. இந்த பிற போர்க்காலங்கள் அப்படியான காலங்கள் நிர்வாகம் ஒழுங்காக செய்ய முடியாதிருந்தது. தற்சமயம் நாங்கள் நிர்வாகத்தை ஒழுங்காகத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் இந்த விடயம் தொடர்பில் சில மருத்துவர்களிடம் கருத்து கூறுமாறு கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பர்சனல் ஃபைலை நான் பழுதாக்கிக் கொள்ள விரும்பவில்லை என்று. அப்படி அவர்கள் நிர்வாகத்துக்கு எதிராக கதைத்தால் தனிப்பட்ட பழிவாங்கல்கள் நடைபெறுகின்றதா?
இதுவரை தனிப்பட்ட பழிவாங்கல் என்று எதுவுமே வெளிச்சாக நடைபெற்றதாக இல்லை. நாங்கள் என்ன நடந்தாலும் அதை ஒரு டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படையாகத்தான் அமைச்சினூடாகவோ அல்லது ஒரு விசாரணை மூலமாகத்தோதான் நாங்கள் செய்கின்றோம் ஒழிய எதையும் நாங்கள் மூடி மறைத்து அங்கு நிர்வாகம் செய்வதில்லை.
இன்னும் ஒரு விடயம், MP ஸ்ரீதரன் அண்மையில் குறிப்பிட்டிருந்தார், யாழ் போதனா வைத்தியசாலையில் அமைக்கப்பட்டிருக்கும் தினேஷ் பேக்கரி அல்லது உணவகம் இது சம்பந்தப்பட்டது. செஸ்ட் வைத்தியசாலை அமைக்கப்படவிருந்த இடத்தில் டெண்டர் எதற்கும் அழைப்பு விடுக்காமல் எழுந்த மானமாக இந்த பேக்கரியை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டதான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. என்ன அடிப்படையில் இந்த பேக்கரி அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது?
இந்த நீங்கள் கேட்டிருந்த அந்த உணவகம் தொடர்பாக நாங்கள் உண்மையிலே அது நோயாளிகளின் நன்மை கருதித்தான் அதை ஏற்படுத்தி இருந்தோம். ஆனால் அதில் வந்து சில நிர்வாக பிரச்சனைகள் காரணமாகவும் சில போட்டிகள் மனப்பான்மைகளாகவும் அதில் பிரச்சனையை நாங்கள் தீர்ப்பதற்கு தற்பொழுது முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம்.
சரி, மற்ற விடயம் இரத்த தானம். பல சிங்கள ஊடகங்களின் செய்திகளை பார்த்தால் யாழ்ப்பாணத்தில் ஆமி இராணுவத்தினர் தான் அதிகம் இரத்த தானம் செய்கிறார்கள் என்ற மாதிரி செய்திகள் வெளியாகின்றன. அதோடு சமீபத்தில் ஒரு சர்ச்சை உருவாகியிருந்தது. யாழ்ப்பாணத்தில் தங்களை உயர் ஜாதி என்று அழைத்துக் கொள்பவர்கள் இரத்த தானம் செய்ய முன் வருவதில்லை என்று அதற்கு பணிப்பாளர் சத்யமூர்த்தி அவர்கள் மறுப்பும் வெளியிட்டிருந்தார். உண்மையிலேயே அங்கு இரத்த தானம் சம்பந்தமாக நிலைமை எப்படி இருக்கின்றது? மக்கள் இரத்த தானம் செய்ய விரும்புகிறார்கள் இல்லையா? இராணுவத்தினர் தான் அதிகம் இதில் ஈடுபடுகிறார்களா? என்ன நடக்கின்றது?
பொதுவாக யாழ் மாவட்டத்துக்கு இப்போ நாங்கள் என்ன சொன்னால் எங்களோட வைத்தியசாலையில் இருக்கின்ற இரத்த வங்கி தான் எல்லா வைத்தியசாலைகளுக்கும் இரத்தத்தை விநியோகிக்கின்றது. எனவே அந்த வகையில் இரத்தத்தின் தேவை கூடுதலாக இருக்கின்றது. எமது வைத்தியசாலையை பொறுத்தவரையில் பொதுமக்கள் குழுக்களாக சேர்ந்து எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள், இரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இராணுவத்தினர்களும் முன் வந்து இந்த நிலைமையை எங்களுக்கு இரத்த தானம் செய்கிறார்கள். நாங்கள் அவர்களை போய் கேட்பதில்லை, அவர்களே முன் வந்து நமக்கு இரத்த தான நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுள்ளார்கள். அந்த உயர் ஜாதி ஜாதி என்பது யாழ்ப்பாண மக்களால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, அது ஒரு சில அரசியல்வாதிகளும் சில ஊடகங்களும் அதை மிகைப்படுத்தியதை தெரிவித்தனவே தவிர உண்மை அதுவல்ல.
நிறைவாக ஒரு கேள்வி, தற்போது யாழ் மருத்துவமனை நிர்வாகத்தில் இருக்கின்ற நீங்களோ அல்லது பணிப்பாளர் சத்யமூர்த்தி அவர்களோ இருவரும் போர் சூழலில் பணிபுரிந்திருக்கிறீர்கள். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் அரசுக்கு ஆதரவாக அல்லது அரசின் பக்கம் ஜால்ற அடிப்பதாக ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன.
அப்படியாக எதுவும் இல்லை. நாங்களும் அது மக்களுக்கு சேவை செய்யணுமென்றதுக்காக அரசாங்கத்திலிருந்தான் எதையும் எதிர்பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதுக்காக நாங்கள் அரசாங்கத்துக்காக ஆதரவாக அங்கு எதையும் செய்வதில்லை. சட்டங்களுக்கு அமைவாகவே நாம் அது சேவையை ஆற்றி வருகின்றோம்.
மிக்க நன்றி டாக்டர் ஸ்ரீபவ ஆனந்தராஜா, எமது கலையகம் வரை வந்து இந்த நேர்காணலை வழங்கியதற்கு மிக்க நன்றி. உங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி. என்னை இங்கு அழைத்து இந்த பேட்டியை எடுத்தமைக்காக, சந்தர்ப்பம் தந்தமைக்காக ரேணுகா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.